வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த இயற்பியல் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நம்ம காஸ் விதியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்.
ஆமா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி.
கண்டிப்பா, இதோட அடிப்படை என்ன, இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரி, ஆரம்பிக்கலாமா?
சரி.
முதல்ல இந்த மின் பாயம், அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பரப்பு வழியா எவ்வளவு மின்புலம், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயுதுங்கிறதோட அளவு, இல்லையா?
ஆமா, கரெக்ட். ஒரு கற்பனையா ஒரு வலை வழியா தண்ணி போற மாதிரி.
அதேதான். உங்க குறிப்புகள்ல அந்த கோளம் உதாரணம் இருக்குல்ல, நடுவுல ஒரு புள்ளி மின்னூட்டம் கியூ வச்சா அந்த கோளத்தோட பரப்பு வழியா போற மொத்த மின் பாயம் கியூ எப்சிலான் நாட்னு வருது.
சரி, இதுதான் நம்மள காஸ் விதியோட முக்கியமான ஐடியாவுக்கு கொண்டு வருது.
சொல்லுங்க.
காஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மூடிய பரப்பு வழியா போற மொத்த மின்பாயம் இருக்குல்ல, அது வந்து அந்த பரப்புக்கு உள்ள எவ்வளவு மொத்த மின்னூட்டம் இருக்கோ அந்த கியூ என் க்ளோஸ்ட் மதிப்ப எப்சிலான் அப்படிங்கிற அந்த மாறிலியால வகுக்கிறதுக்கு சமம்.
அதாவது ஃப்ளெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ என் க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் நாட்ங்கிறது விற்றிடத்தோட விடுதிரம் தானே?
ஆமா, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஷேப்பில் எந்த சைஸில் ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் எடுத்தாலும் இந்த விதி கரெக்டாக இருக்கும். அதுதான் இதோட பவர்.
ஓ, அப்போ அந்த பரப்போட வடிவம், அளவு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா?
இல்லவே இல்லை.
உங்கள் குறிப்புகளில் நீங்கள் சில முக்கிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, அந்த ஈக்குவேஷனில் வர்ற க்யூ வந்து பரப்புக்கு உள்ளே இருக்கிற சார்ஜோட கூட்டுத்தொகை மட்டும்தான், வெளியே இருக்கிறத சேர்க்கக்கூடாது.
கரெக்ட், ரொம்ப முக்கியம் அது. அதே சமயம் இன்னொன்னு கவனிச்சிங்களா?
சொல்லுங்க.
அந்த மின் பாயத்தை உருவாக்குற மின் புலம் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்,
ஆமா,
அது வந்து பரப்புக்கு உள்ளேயும் வெறியும் இருக்கிற எல்லா சார்ஜாலையும் உருவாகலாம். ஆனா மொத்த பாயத்துக்கான ஃபைனல் ஆன்சர் உள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் பொறுத்தது.
இது எப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. வெளியே இருக்கிற சார்ஜ் ஃபீல்டு உருவாக்குது, ஆனா மொத்த ஃப்ளக்ஸ்ல அதோட பங்கு இல்லையா? அது எப்படி சாத்தியம்?
நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்படி யோசிங்க, ஒரு மூடிய பரப்பு இருக்கு, வெளியே இருந்து ஒரு சார்ஜால வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் உள்ள நுழையுதுன்னு வெச்சுக்குவோம்.
சரி,
அது அந்த பரப்பு வழியா வெளியும் போய் தானே ஆகணும்.
ஆமா, கண்டிப்பா.
அப்போ உள்ள வர்ற பாயமும் அது நெகட்டிவ் ஃப்ளக்ஸ், வெளியே போற பாயமும் அது பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ், ஒன்னுக்கு ஒன்று சரியாயிடும், கேன்சல் அவுட் ஆயிடும். அதனால அந்த வெளியே இருக்கிற சார்ஜால வர்ற நெட் ஃப்ளக்ஸ் வந்து பூஜ்யம்.
ஓ, சரி சரி, இப்ப புரியுது. அதனாலதான் உள்ள இருக்கிற சார்ஜ் மட்டும் கணக்குல வருது.
அதேதான்.
இந்த விதியை பயன்படுத்த நாம கற்பனையா ஒரு மூடிய பரப்பை செலக்ட் பண்றோம். அதுக்கு பேரு காசியன் பரப்பு, இல்லையா?
ஆமா, அந்த காசியன் பரப்பை சரியா செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். குறிப்புகள்ல பார்த்த மாதிரி அது கணக்கீடுகளை ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும்.
எப்படிப்பட்ட பரப்பை செலக்ட் பண்ணணும்?
முக்கியமா கணக்கீடுகளை சுலபமாக்குற மாதிரி சமச்சீர் தன்மை, அதாவது சிமிட்ரி இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் அந்த பரப்பு தனித்த புள்ளி மின்னூட்டங்கள் வழியா போகக்கூடாது, ஆனா தொடர்ச்சியா சார்ஜ் பரவி இருந்தா அது வழியா போகலாம்.
இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கிற இடம்னு பார்த்தா, அந்த சிமிட்ரி இருக்கிற அமைப்புகள்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது தான்.
ஆமா, கோளங்கள், நீளமான சிலிண்டர்கள், பெரிய ஷீட்கள், இதுக்கெல்லாம் கூலும் விதியை வச்சு ஃபீல் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஆனா காஸ் விதியை வச்சா
ரொம்ப சுலபம். குறிப்புகள்ல அந்த உருளை உதாரணம் படம் 1.23 பாருங்க. ஒரு சீரான மின்புலத்துல ஒரு மூடிய உருளைய வைக்கிறோம்.
ஆமா, அதுக்குள்ள எந்த சார்ஜும் இல்ல.
அப்போ காஸ் விதிப்படி மொத்த ஃப்ளக்ஸ் ஜீரோ ஆகணும், இல்லையா?
ஆமா.
அது எப்படி நடக்குதுன்னா, அந்த வளைந்த பரப்பு வழியா ஃப்ளக்ஸ் ஜீரோ, ஏன்னா ஃபீல்டும் பரப்பும் பேரலா இருக்கு. ரெண்டு மூடி வழியா போற ஃப்ளக்ஸ் சமமா, ஆனா எதிரெதிர் திசையில இருக்கிறதால அதுவும் கேன்சல் ஆயிடும். சோ மொத்த ஃப்ளக்ஸ் ஜீரோ. விதி கரெக்டா வேலை செய்யுது.
பெர்ஃபெக்ட். இது காஸ் விதியை நல்ல உறுதிப்படுத்துது.
இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தா, காஸ் விதி வந்து கூலும் விதியோட நேரடியா சம்பந்தப்பட்டது.
எதோட?
கூலும் விதியில அந்த தொலைவின் நேர்மா வர்க்க சார்பு நிலை இருக்குல,
இன்வர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ்.
ஆமா, டிஸ்டன்ஸ் டபுள் ஆனா ஃபோர்ஸ் நாலுல ஒரு பங்கு குறையும்.
அதேதான்.
அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் நேச்சரோட நேரடி விளைவு தான் காஸ் விதி. ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் மாதிரி இல்லாம வேற மாதிரி ஒரு இன்வர்ஸ் கியூப் மாதிரியும் இருந்திருந்தா,
அப்ப காஸ் விதி இந்த மாதிரி சிம்பிளா இருந்திருக்காதா?
கண்டிப்பா இருந்திருக்காது. உங்க குறிப்புல இருக்கிற அந்த எடுத்துக்காட்டு 1.11 பாருங்க. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு ஒரு சிலிண்டருக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க.
ஆமா, கியூ ஈக்குவல்ஸ் டு எப்சிலான் நாட் 5 வெச்சு போடுறாங்க.
சிம்பிளா அந்த ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.
அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, காஸ் விதிங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் அதுக்குள்ள இருக்கிற சார்ஜையும் கனெக்ட் பண்ணுது. குறிப்பா சிமெட்ரி இருந்தா கணக்கீடுகளை செம ஈஸி ஆக்குது. இது கூலும் விதிக்கு அப்பாற்பட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ புரிஞ்சுக்க ஒரு பவர்ஃபுல்லான வழி.
கரெக்ட். சரி, இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி
கேளுங்க.
நாம இப்ப பேசின மாதிரி காஸ் விதி அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஒருவேளை இயற்கையில மின்விசை அப்படி இல்லாம வேற மாதிரி, உதாரணத்துக்கு இன்வர்ஸ் கியூப் லா படி இருந்திருந்தா காஸ் விதி எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க?
நல்ல கேள்வி.